بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. கணியத்துக்குரிய மதிப்புக்குரிய நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக இருப்பது நம்பிக்கை நாணயமும் துரோகமும் என்பதாகும். இந்த தலைப்பை இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருப்பதற்கான காரணத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நாம் வாழக்கூடிய கால சூழல் இப்படியான ஒரு தலைப்பிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கப்பட வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை கருத்தில் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு வடிவமைத்திருக்கின்றோம். கணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நம்பிக்கை நாணயம் என்ற அந்த அமானிதம் என்ற அந்த விடயம் ஒரு முஸ்லிமுடைய மிகவும் அடிப்படையான ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு முஸ்லிமுடைய பண்பாக மாத்திரமல்ல, உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவருடைய பண்பாகவும் அது காணப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாக நாணயமாக நடப்பது, விசுவாசமாக இருப்பது, ஏமாற்றாமல் இருப்பது, துரோகம் செய்யாமல் இருப்பது, காலை வாரி விடாமல் இருப்பது, எம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மிகவும் கன கச்சிதமாக நிறைவேற்றுவது என்றெல்லாம் அதனை சற்று விரிவாக நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஒரு முஸ்லிமுடைய பண்பாக அமானிதம் என்பது இருக்கும் என்று, நபிமார்கள் அனைவருடைய பண்பாகவும் அது இருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆனில் இருந்து தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அதற்கு பின்வரும் ஆதாரங்களை நாம் சொல்ல முடியும். உண்மையில் நபிமார்களுடைய தூதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு நபியும், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபியை பற்றியும் சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் தமது சமூகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் உங்களிடத்திலே வந்த நம்பிக்கை நாணயமான அமானிதம் என்ற பண்பை கொண்ட ஒரு தூதுவராக இருக்கிறேன் என்றுதான் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை நோக்கி பேசியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்தை முன்வைப்பதற்கு முன்னால், தங்களை அந்த சமூகத்துக்குள் நுழைப்பதற்கு முன்னால், அவர்கள் தங்களுடைய மூலகனமாக பயன்படுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான பண்பாக அமானிதம் என்பது காணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த ஜாஹிலிய சமூகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் நுபுவத்துக்கு முன்னால் அல் அஸ்ஸாதிகுல் அமீன் என்றுதான் பட்டம் வாங்கியிருந்தார்கள். நம்பிக்கை நாணயமான, உண்மை பேசக்கூடிய என்றுதான் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. நபிமார்களுடைய பண்புகளை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களிடத்திலே நான்கு முக்கியமான பண்புகள் இருக்கும் என்று சொல்வார்கள். முதலாவது அஸ்ஸிதுக், உண்மை பேசுவது. இரண்டாவது அமானத், அமானிதமாக நடந்து கொள்வது. தபலீக், எத்தி வைப்பது. ஃபதானா, புத்தி சாதுரியம் என்ற இந்த நான்கு பண்புகளும் ஒரு நபிக்கு இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த நான்கு பண்புகளையும் கொண்டவராகத்தான் அந்த நபி அந்த சமூகத்துக்கு தலைமைத்துவம் கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை நாங்கள் அவற்றிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே அமானிதம் என்ற ஒரு பண்பு ஒரு முஸ்லிமுக்கு மிக அவசியப்படுவது எப்படியோ, அதே போன்று ஒரு நபியாக வருபவருக்கும் அது அவசியப்படுகிறது. அவர் ஏமாற்றுபவராக, பொய் சொல்பவராக, தன்னை நம்பியிருப்பவர்களுக்கு துரோகம் செய்பவராக அவர் ஒரு பொழுதும் வரலாற்றிலே இருந்தது கிடையாது. எனவேதான் அவர் மீது அந்த சமூகம் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக் கொள்கிறது என்ற உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, நபிமார்களுக்கு மாத்திரமல்ல, வஹியை சுமந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த அமானத் என்ற நம்பிக்கை நாணயம் என்ற பண்பு இருந்திருக்கிறது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். நஸல பிஹி ரூஹுல் அமீன், அந்த வஹியை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு வந்த அந்த உயிராக இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவி என்று சொல்வோமே, அப்படிப்பட்டவர் மிகவும் நம்பிக்கை நாணயமானவர் என்று அவர்களை சொல்லுகிறார். ஏன் அவர்களை பற்றி அப்படி சொல்லுகிறான் என்றால், அல்லாவிடமிருந்து வகையை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது இடையிலே இடைச்சர்களை அவர்களே ஏற்படுத்த மாட்டார். தன்னுடைய கையாடல்களை அவர் அங்கு சொருக மாட்டார். தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்பாதிலே மாற்றங்களை கொண்டு வர மாட்டார். எனவே தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட வகையை சுமந்து வருதல் என்ற அந்த பண்பை, அந்த பொறுப்பை மிக கன கச்சிதமாக அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக செய்யக்கூடியவர் என்ற அந்த கருத்து அந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து துணிக்கிறது. அதே போன்று அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, முத்தாஇன் சம்ம அமீன், அந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏனைய மலக்குகள் கட்டுப்படுகிறார்கள் மாத்திரமல்ல, அவர் ஒரு நம்பிக்கை நாணயமானவராக இருக்கிறார் என்றும் அங்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அந்த மலக்காகிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பை பற்றி சொல்லுகிறான். எனவே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம், நபிமார்களுக்கு அமானிதம் என்ற பண்பு இருந்தது, அது அவர்களுக்கு அவசியமான பண்பாக இருந்தது. ஏன் இந்த நபிமார்களுக்கு வகையை கொண்டு வந்த அந்த மலக்குடைய பண்பாகவும் அது காணப்பட்டது. குர்ஆனை நாங்கள் இன்னும் சற்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த உங்களுக்கு தெரியும், பல்கீஸ் எனப்படக்கூடிய ஒரு அரசி சபக் நாட்டிலே இருந்தார். அந்த அரசியினுடைய சேவகர்களாக பலர் இருந்தார்கள். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பல்கீஸ் அரசியினுடைய இந்த சிம்மாசனத்தை கொண்டு வரும்படி ஜின்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். இப்போது அங்கு பணிபுரிகின்ற ஒரு ஜின் தான் இந்த வேலையை, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகின்ற வேலையை செய்வதற்கு பொருத்தமான தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை பின்வருமாறு குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். இன்னி அலைஹி லகவியுன் அமீன், அந்த அரிசை சுமந்து வருவதற்குரிய சக்தி மட்டுமல்ல, நம்பிக்கை நாணயமும் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் எப்படியெல்லாம் கட்டளையிடுகிறீர்களோ அதனை அப்படியே நான் செய்வேன், பிசக மாட்டேன், நான் துரோகம் செய்ய மாட்டேன், நீங்கள் எதிர்பார்ப்பது போன்றே நான் அதனை நிறைவேற்றுவேன், நான் அதற்குரிய உடல் பலத்தையும் கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஜின் சொல்வதாக நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே இது நபிமார்களுடைய பண்பு, நம்பிக்கை நாணயமாக சேவகம் செய்த ஜின்களுடைய பண்பு மாத்திரமல்ல, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பாகவும் இந்த அமானிதம் என் பேணுதல் என்ற பண்பு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த அமானத் என்ற பண்பை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும், கட்டாயமாக கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். உண்மையாக சொல்ல போனால் இந்த அமானிதம் என்ற இந்த பண்பை, நம்பிக்கை நாணயமாக நடத்தல் என்ற பண்பை எமது வாழ்க்கையில் நாங்கள் கை கொள்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கை கொள்வோம். அதனை நாங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புகளிலும் நாங்கள் கை கொள்ள வேண்டியிருக்கிறோம். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு அதனை நாங்கள் கை கொள்ளாத போது அது துரோகம் செய்ததாக மாறிவிடும். நாங்கள் எமது நாட்டு பற்று என்று வருகின்ற பொழுது அங்கும் அமானிதத்தை நாங்கள் பேணும் என்று, இல்லாத போது நாங்கள் துரோகம் செய்தவர்களாக மாறுவோம். நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்ற அமானிதத்தோடு தொடர்பான பல பகுதிகளை பார்க்கின்ற பொழுது, அதற்கு எதிரான சொல்லாகிய இந்த நம்பி, அதாவது துரோகம் செய்தல் என்பதை பார்க்கின்ற பொழுது, பல்வேறுபட்ட துரோகங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாங்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் எட்டு வகையான அம்சங்களிலே துரோகம் இடம்பெற முடியும் என்பது குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நாங்கள் பெறுகின்ற முடிவாக இருக்கிறது. முதலாவது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்வது, அதாவது அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவனை புறக்கணிப்பது, இது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற துரோகம். இரண்டாவது, நாட்டுக்கு செய்கின்ற துரோகம், அது கியானத்துல் வத்தன் என்று நாங்கள் சொல்வோம். மூன்றாவது, கணவன் மனைவிக்கிடையிலான தனிப்பட்ட உறவுகளின் பொழுது பரிமாறிக்கொள்ளப்படக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், அல்லது கதை பேச்சுக்களாக இருக்கலாம், அவற்றை ஏனையவர்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது, அதுவும் ஒரு ஹியானத்துல் அஅரால் என்று சொல்வோம், அதனையும் ஒரு துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம். ஹியானத்துல் பை, வியாபார கொடுக்கல் வாங்கல்களின் பொழுது துரோகம் செய்வது. அடுத்தது ஹியானத்துல் மஜாலிஸ், மஜிஸ்களிலே கூட்டங்களிலே சபைகளிலே கதைக்கப்படுகின்ற அந்தரங்கமான ரகசியமான தனிப்பட்ட தகவல்களை வெளியே சென்று சொல்லுவது. அதே போன்று ஹியானத்துல் இல்ம், அறிவு ரீதியாக இடம்பெறக்கூடிய துரோகம் என்று வருகின்ற பொழுது அறிவை மறைப்பது, அறிவை திருப்திப்படுத்துவது போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். ஹியானத்துல் வதாய, அதாவது எங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அதாவது அமானிதமான பொருட்களை நாங்கள் கவனமாக பேணாமல் திருப்பி ஒப்படைக்காமல் இருப்போமாக இருந்தால் அதுவும் ஒரு துரோகமாக கருதப்படும். அதே போன்று ஹியானத்து தவ்இல் அஹல், எங்களுடைய குடும்பத்தவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகள், உதாரணமாக ஒரு கணவன் இருந்தால் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருக்கு கீழால் இருப்பவர்கள், இவர்களுக்கு தேவையான உணவு உடைகள் இவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு தேவையான ஏனைய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்து கொடுக்காமல் அவர்களை கைவிட்டு விடுவது அவர்களுக்கு செய்கின்ற துரோகம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எட்டு வகையான துரோகங்களை அங்கு பட்டியல் படுத்தியிருக்கிறார்கள். எனவே துரோகம் செய்யாமல் தான் எடுத்திருக்கின்ற பொறுப்பை மிக கவனமாக நிறைவேற்றி தன்னை நம்பி இருப்பவர்களுடைய மனதை திருப்திப்படுத்துகின்ற அதே நேரத்திலே அந்த பொறுப்புகளுக்கு உரிய உரிமைகளை கொடுத்து வாழ்வதனைத்தான் நாங்கள் அமானிதம் பேணுதல் என்ற அந்த பண்பின் மூலமாக நாங்கள் குறிப்பிடுகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆனிலே வந்திருக்கின்ற ஒரு வசனத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதர்களை உலகத்துக்கு அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே ஒரு உறுதிமானத்தை எடுத்துக்கொண்டான், அவர்கள் கலீஃபாவாக இருக்க வேண்டும். கலீஃபாவாக இருந்தல் என்றால் உலகத்தில் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை அவர்கள் கனகச்சிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதாவது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இந்த அமானிதம் என்ற அந்த பொறுப்பை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் எடுத்து காட்டியது போது அவைகளெல்லாம் சுமப்பதற்கு மறுத்து விட்டதாகவும் ஆனால் மனிதன் மட்டும் சுமந்து கொண்டான் என்றும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படியாக இருந்தால் மனிதன் ஒரு பொறுப்போடு வந்திருக்கிறான், அவன் விசாரணைக்கு உட்பட இருக்கின்றான், அவன் ஒவ்வொரு சிறிய பெரிய நியமத்துக்களுக்காக வேண்டியும் பொறுப்புகளுக்காக வேண்டியும் அல்லாவிடத்திலே கணக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறான். அதனைத்தான் நாங்கள் அமானிதம் என்று சொல்கிறோம். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அழகான உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், புத்தியை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறான் என்று வைத்துக் கொண்டால் இவற்றை வைத்துக் கொண்டு குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போன்று பயன்படுத்தாமல் அவற்றை தன்னுடைய நலவுக்காக வேண்டியும் தன்னை நம்பியிருப்பவர்களுடைய நலவுக்காக வேண்டியும் தன்னை சூழ இருக்கின்ற உலக மாந்தர்களுடைய நலன்களுக்காக வேண்டியும் பயன்படுத்தினால் தான் அவன் உண்மையான அமீனாக கருதப்படுவான், நம்பிக்கை நாணயமானவனாக கருதப்படுவான். இல்லாத போது துஷ்பிரயோகம் செய்தவனாக துரோகம் செய்தவனாக அவன் இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாம் இதுவரைக்கும் விளங்கப்படுத்திய இந்த அம்சங்களிலிருந்து நேயர்களாகிய நீங்கள் ஒரு உண்மையை விளங்கியிருப்பீர்கள். அல்லாஹு தாலா மனிதனை உலகத்துக்கு அனுப்புகின்ற பொழுது பொறுப்புகளை கொடுத்தும் ஆற்றல்களை கொடுத்தும் திறமைகளை கொடுத்தும் வசதி வாய்ப்புகளை கொடுத்தும் தான் அனுப்பியிருக்கிறான். அவனிடத்திலே ஒரு எதிர்பார்க்கை இருக்கிறது. அந்த எதிர்பார்க்கை என்னவென்றால் மனிதன் தான் சுமந்திருக்கின்ற இந்த பொறுப்புகளையும் தான் வைத்திருக்கின்ற இந்த அதிகாரங்களையும் தான் வைத்திருக்கின்ற இந்த நியமத்துக்களையும் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்ற விதத்தில் நிறைவேற்ற வேண்டும். அது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம். இவற்றை சீரான முறையில் நிறைவேற்றுவதற்கு உரிய அந்த பொதுவான சொல் தான் அமானிதம் எனப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் யாராவது துரோகம் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய துரோகிகளாகவும் அதற்குரிய பயங்கரமான குற்றங்களை அனுப்பிவிக்கக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியிலே இப்படி துரோகம் செய்பவர்களுக்கு எப்படியான தண்டனைகள் கிடைக்கும், துரோகங்களுடைய வகைகள் யாவை என்று சற்று விரிவாக நாங்கள் நோக்கலாம். நாங்கள் சற்று எடுத்து பார்ப்போம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே பின்வருமாறு சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா துரோகம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அதீமன், யார் அதிகமாக துரோகம் செய்கிறார்களோ பாவம் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தாலா நேசிக்க மாட்டான் என்று குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். எனவே யார் துரோகம் செய்கிறார்களோ, தங்களை நம்பியிருப்பவர்களுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா நேசிக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தாலா மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்கள் விஷயத்திலும் அவர்கள் மற்றவர்களோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கைகள் விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு மூமினுடைய பிரிக்க முடியாத பண்பாக இருப்பதுதான் இந்த அமானிதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு துரோகம் செய்ய வேண்டாம், ரசூலுக்கு துரோகம் செய்ய வேண்டாம், உங்களிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் என்று அந்த இடத்திலே தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே துரோகம் செய்வதை அல்லாஹு தாலா விரும்புவது மாத்திரமல்ல, நம்பிக்கை நாணயமாக நடப்பதை மூமின்களுடைய விசேடமான பண்பாகவும் குறிப்பிடுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாக வந்திருக்கிறது, உலகத்திலே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனிடத்திலே மோசமான பண்புகள் இயல்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கைருல் ஹியானத்தி வல் கிதுப், துரோகம் செய்தல் அதே நேரத்தில் பொய் பேசுதல் என்ற பண்பை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த துரோகம் செய்கின்ற இந்த பண்பு ஒரு விசுவாசத்தோடு இணைந்ததாக இருக்க மாட்டாது, அது விசுவாசத்துக்கு ஈமானுக்கு நேர் எதிரானது, ஈமானை தின்றுவிடக்கூடியது, ஈமானுக்கு எதிரியாக இருக்கக்கூடியது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத் லஹு, யாருக்கு அமானிதம் இல்லையோ அவனுக்கு ஈமானே கிடையாது, வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, யாரிடத்திலே உடன்படிக்கையை பேணுகின்ற பண்பு இல்லையோ அவன் நிச்சயமாக தீன் உள்ளவன் அல்ல, அவனுக்கு மார்க்கமே கிடையாது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த அமானிதம் சம்பந்தமாக துரோகம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது. இப்போது நாங்கள் துரோகத்தினுடைய வகைகளுக்கு குர்ஆனில் இருந்து சில உதாரணங்களை இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. கதாதா எனப்படக்கூடிய ஒருவருடைய ஒரு கேடயத்தை துஅமா எனப்படக்கூடியவர் திருடி விட்டார். கதாதா எனப்படக்கூடிய ஒருவருடைய ஒரு கேடயத்தை துஅமா எனப்படக்கூடிய ஒருவர் திருடி விட்டார். இவர்கள் இரண்டு பேரும் முஸ்லீம்கள் தான். இருந்தாலும் துஅமா என்பவர் திருடிய அந்த கேடயத்தை தன்னிடத்திலே வைத்திருக்காமல் அதனை கொண்டு போய் ஒரு யூதரிடத்திலே ஒப்படைத்து விட்டார். இப்போது அந்த யூதர் தான் இந்த கேடயத்தை திருடி இருப்பதாக இந்த துஅமாவுடைய கோத்திரத்தவர்கள் கதையை கட்டிவிட்டார்கள். உண்மையில் அந்த யூதர் திருடியவர் அல்ல, அவர் நினைத்தார் இது துஅமாவுடைய ஒரு கேடயமாக இருக்கலாம், அதனை என்னிடத்திலே கொண்டு வந்து நம்பிக்கை நாணயமாக இந்த துஅமா ஒப்படைத்திருக்கிறாரோ என்று நினைத்து அந்த யூதர் அந்த கேடயத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டார். ஆனால் துஅமாவை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய கோத்திரத்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், இந்த துஅமாவை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், உண்மையில் இந்த யூதர் தான் இந்த கல்வர் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய நண்பராகிய துஅமா அவமானப்பட்டு விடுவார் என்று அந்த துஅமாவுடைய கூத்திரத்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான், நீங்கள் யாரெல்லாம் தங்களுக்கு தாங்களே துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக நீங்கள் வாதிக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இங்கு மிக கவனமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அத்தாதா என்பவரும் ஒரு முஸ்லீம், அதாவது அவருடைய கேடயம் தான் களவாடப்பட்டது. துஅமா என்பவரும் ஒரு முஸ்லீம், அதே நேரத்தில் ஒரு யூதராக இருப்பவர், அவர் இஸ்லாத்தில் உள்ளவர் அல்ல. சில நேரங்களில் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் கருவறுப்பதற்காக வேண்டி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த யூத சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர், அப்படிப்பட்டவர் மீது பிழையாக பொய் குற்றம் சுமத்தப்படுகிறது என்றால், களவு குற்றம் சுமத்தப்படுகிறது என்றால், அந்த நேரத்திலே அவருக்கு அவரை, அதாவது அப்படிப்பட்ட ஒருவர் நிரபராதி என்று சொல்லுவதற்கு நபி அவர்கள் முயற்சி, அதாவது யூதர்தான் இங்கு நிரபராதி என்று சொல்ல வேண்டும், துஅமாதான் குற்றவாளி என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே இங்கு பாருங்கள், இந்த துஅமாவும் அவருடைய கூத்திரத்தவர்களும் செய்தது ஒரு பெரிய துரோகம் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த யூதர் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், இருந்தாலும் கூட அவர் களவெடுக்கவில்லை, அவர் நம்பி இருக்கிறார் இது துஅமாவுடைய கேடயம் என்று. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த துஅமாவுக்கு சார்பாக வாதிடுவதானது இந்த மிகப்பெரிய துரோகம் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே பாருங்கள், இஸ்லாத்தினுடைய நீதி கோட்பாடு மிகவும் கனதியாக இருக்கிறது, மிகவும் இறுக்கமானதாக இருக்கிறது. அது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களையும் சார்ந்ததாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த களவு எடுப்பதும் களவெடுப்பவர்களுக்கு சார்பாக வாதிடுவதும் துரோகம் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா அங்கு ஏற்றுக் கொள்வதில்லை என்ற கருத்தை தான் நாங்கள் இங்கு தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இதே நேரத்தில் பொய் சொல்வதனையும் ஒரு துரோகமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கபுரத் கியானத்தன் அன் துஹத்தித அகாக ஹதீஸன் ஹுவ லக முஸத்திகுன் வ அன்த பிஹி காதிபுன். மிக பெரிய துரோகம் என்னவென்றால், நீ உன்னுடைய சகோதரனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய், ஒரு விடயத்தை நீ பரிமாறிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ பரிமாறுகின்ற அந்த விடயம் பொய்யானது, ஆனால் உன்னோடு கதைத்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய நண்பன் அதனை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் என்றால் அதனை விடவும் பெரிய துரோகம் எதுவும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இரண்டு பேர் உரையாடி கொண்டிருக்கிறார்கள், ஏ என்ற ஒருவரும் பி என்ற ஒருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஏ என்பவர் ஒரு பொய்யை சொல்லுகிறார் பி இடத்திலே, பி அதனை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார், ஆனால் இந்த ஏ அதனை ஒரு பொய்யான தகவல் என்று காட்டிக்கொள்ளாமல் உண்மையான தகவலை போன்று பாசாங்கு செய்து அதனை நகர்த்துகிறார் என்றால் இதனை விடவும் பெரிய துரோகம் எதுவும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு பாருங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உரையாடுகின்ற பொழுது தன்னோடு உரையாடுகின்ற மனிதன் சொல்லுகின்ற எல்லா தகவல்களும் உண்மையானவை என்றுதான் அந்த மற்ற மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே ஒரு மனிதனுடைய உரையாடல் இன்னொரு மனிதனுடைய உரையாடலோடு ஒத்துப்போகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு பொய் கலக்கமாக இருந்தால் அங்கு ஒரு பெரிய துரோகம் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது மீடியாக்களை நாங்கள் பார்க்கிறோம், செய்திகளை தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அங்கு சொல்லப்படுகின்ற தகவல்களை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த தகவல்கள் பிழையான தகவல்களாக, திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களாக, அல்லது பக்க சார்பான தகவல்களாக, அல்லது பொய்யான தகவல்களாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கு ஒரு பெரிய ஏமாற்றம் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது ஒரு பெரிய துரோகம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மீடியாவில் சம்பந்தப்பட்டிருப்பானாக இருந்தால் அவன் ஒரு பொழுதும் தான் நகர்த்துகின்ற தகவல்களிலே பொய்யையோ அல்லது திரிவையோ அல்லது பக்க சார்பான தகவல்களையோ நுழைக்க மாட்டான் என்பதனைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே முதலாவது உதாரணத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஒரு யூதர் அதாவது திருடி இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. இப்போது அந்த குற்றத்தை சுமத்துபவர்களுக்கு சார்பாக வாதிடுவது என்பது உண்மையில் ஒரு பெரிய துரோகம் என்பதை நாங்கள் முதலாவது பார்த்தோம், முதலாவது உதாரணத்திலே பார்த்தோம். இரண்டாவது உதாரணத்திலே பார்த்தோம், பொய் சொல்வது என்பது உரையாடல்களின் பொழுது அல்லது தகவல்களை பரிமாற்றம் செய்கின்ற பொழுது அங்கு பொய்யை கலப்பது என்பது ஒரு பெரிய துரோகம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் துரோகம் என்பதற்கான வரைவிலக்கணத்துக்கான உதாரணங்களை. ஒரு மனிதன் பொருத்தமற்றவனாக இருக்கின்ற பொழுது அந்த மனிதனை ஒரு பொறுப்புக்கு நியமிப்பதும் துரோகம் என்ற கருத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தடவை எப்போது கியாமத்து நாள் உருவாகும் என்று விசாரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், பொருத்தமற்றவர்களுக்கு எப்போது பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அந்த நேரத்தில் நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் பொருத்தமற்றவர்கள் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகிப்பது என்பது ஒரு துரோகம்தான். பொய் சொல்வது என்பது எப்படி துரோகமாக இருக்க முடியுமோ உரையாடல்களின் பொழுது, எப்படி ஒரு கல்வனை நல்லவன் என்று சொல்வதும் நல்லவனை கல்வன் என்று சொல்வதும் ஒரு துரோகமாக இருக்க முடியுமோ, அதே போன்று தகுதி இல்லாத சக்தி இல்லாத ஒரு காரியத்தை சீரும் சிறப்புமாக செய்ய முடியாத ஒருவரை நாங்கள் ஒரு பதவிக்கு நியமிப்போமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிறோம், மனித சமுதாயத்துக்கு துரோகம் செய்கிறோம், அந்த மனிதனுக்கு துரோகம் செய்கின்றோம். இப்படி அந்த துரோகம் பல வகைப்பட்டதாக அமையக்கூடும். அபூதர் அல்-கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வந்து எனக்கு பதவி தர மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக தாயிஃபுன், நீங்கள் ஒரு பலகீனராக இருக்கிறீர்கள், நீங்கள் கேட்டு வருகின்ற அந்த பதவியானது ஒரு அமானிதமாக இருக்கிறது, எனவே உங்களுக்கு அதனை தர முடியாது என்று சொல்லி விடுகிறார்கள். எனவே பாருங்கள், நாங்கள் அரசியலாக இருக்கலாம், எமது நிறுவனங்களிலாக இருக்கலாம், எமது கலாசாலைகளிலாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் ஒருவரை சிபார்த்து செய்கின்ற பொழுது, ஒருவரை நியமிக்கின்ற பொழுது, அவருக்கு வாக்களிக்கின்ற பொழுது நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர் உண்மையிலே இந்த இடத்துக்கு தகுதியானவர் தானா என்று. சில நேரங்களில் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்லவராக இருக்க முடியும், நல்லவராக இருப்பவர்கள் எல்லோரும் வல்லவர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க முடியும் என்பது அல்ல. உதாரணமாக ஒருவர் நல்ல தொழுகையாளியாக நோன்பிருப்பவராக நல்ல தப்புவதாரியாக இருக்க முடியும், ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் என்றால் அந்த பொறுப்புக்கு ஏற்ற அறிவு அனுபவம் அதனை கொண்டு நடத்தக்கூடிய ஆற்றல் திறமை என்பன அவற்றில் அவரிடத்தில் இருக்க வேண்டும். எனவே நல்லவராக இருந்தால் மாத்திரம் போதாது, அவர் வல்லவராகவும் தான் எடுக்கின்ற பதவியை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுவதற்குரியவராகவும் இருக்க வேண்டும். எனவே நாம் ஒருவரை ஒரு இடத்துக்கு நியமிக்கின்ற பொழுது பொருத்தமில்லாத ஒருவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கின்ற பொழுது அது ஒரு துரோகமாக அமையும், அது ஒரு பெரிய ஒரு காலை வாரி விடுகின்ற முழு சமுதாயத்துக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு சம்பவமாக மாறிவிடும். இப்போது நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹாத்திப் இப்னு அபி பல்தா எனப்படக்கூடிய ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவருடைய பெயர் ஹாத்திப் இப்னு அபி பல்தா. குரேஷியர்கள் யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அதாவது குரேஷியர்களுக்கு எதிரான யுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்கு மதீனாவிலே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த ரகசியமான தகவலை குரேஷியர்களுக்கு அறிவிப்பதற்கு ஒரு பெண்ணுடைய கையிலே ஒரு கடிதத்தை அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். மிக கவனமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கும் மக்காவிலே இருந்த குரேஷியர்களுக்கும் இடையிலே உறவு மிகவும் பலகீனமாக மாறிவிட்டது. அந்த இரண்டு பேரும் யுத்த முனைகளிலே சந்தித்துக் கொண்டார்கள், அதாவது பத்ரு யுஹது போன்ற யுத்தங்களிலே சந்தித்துக் கொண்டார்கள். இப்போது உண்மையில் மதீனாவில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தீர்மானமும் ரகசியமானதாக இருக்க வேண்டும். அதனை குரேஷியர்களுக்கு நகர்த்துவது என்பது ஒரு பெரிய துரோகமாக இருக்க முடியும். எனவே இந்த மனிதர் குரேஷியர்களிடமிருந்து சில தொகை பணங்களை எதிர்பார்த்த நிலையில் மதீனாவிலே இருக்கின்ற சில ரகசியங்களை மக்காவில் இருக்கின்ற குரேஷியர்களுக்கு நகர்த்துவதற்கு ஒரு உத்தியை கையாளுகிறார். அதுதான் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய கையிலே ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்திலே இருக்கிறது குரேஷியர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு மதீனாவுக்குள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கடிதத்திலே இருந்தது. பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எப்படியோ தெரிய வந்து அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா துல்கூன இலைஹிம் பில் மவத்தா. ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்துக்குரியவர்களாக நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்களே என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த துரோகத்திலே ஈடுபட்டிருக்கிறான் என்ற தகவலை அல்லாஹு தஆலா அங்கு அம்பலப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்ஷா உஸ்ஸர் சிர், அதாவது ரகசியத்தை வெளியிடுவது, ரகசியத்தை பரகசியமாக மாற்றுவது என்பதும் ஒரு துரோகமாக கருதப்படுகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹத்தஸ ரஜுலு பில் ஹதீஸ் தும்மல்தஃபத ஃபஹிய அமானத்தும். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இன்னொரு மனிதனோடு அவன் உரையாடி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இரண்டு பேரும் உரையாடி அந்த இடத்தை விட்டு ஒரு மனிதன் திரும்பி விடுகிறான் என்றால், அடுத்த பக்கம் திரும்பி விடுகின்ற பொழுது அங்கு இரண்டு பேருக்கு மத்தியில் பேசப்பட்ட தகவல் அமானிதமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதா ஹத்தஸ ரஜுலு பில் ஹதீஸ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். தும் அல்தபத்த, பிறகு அந்த மனிதன் அடுத்த பக்கம் திரும்பி, அதாவது அந்த இடத்திலிருந்து அவன் கலைந்து சென்று விட்டான் என்றால், இவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் பேசப்பட்ட இந்த தகவல் ஒரு அமானிதம் என்று சொன்னார்கள். இப்போது பாருங்கள், இரண்டு பேருக்கு மத்தியில் ரகசியமாக தனிப்பட்ட முறையில் பரிமாறப்பட்ட தகவல்களை நாங்கள் எவ்வளவு மீடியாக்களிலே அம்பலப்படுத்துகிறோம். உண்மையில் ஒரு மனிதன் எங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறான் என்றால் அவன் எங்களை நம்பித்தான் சொல்லுகிறான். நாங்கள் அதனை எங்களோடு வைத்துக் கொள்வோம், நாங்கள் அதனை பகிரங்கப்படுத்த மாட்டோம், அதனை மிக கவனமாக பாதுகாப்போம் என்று நம்பித்தான் எங்களுக்கு சொல்லுகிறான். நாங்கள் அந்த நம்பிக்கையில் மண் போட்டு விடக்கூடாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த தகவலை வெளியே கொண்டு போய் சேர்ப்பதானது ஒரு பெரிய துரோகமாக கருதப்படும். இதே போன்றுதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான தாம்பத்திய உறவின் பொழுதான நடவடிக்கைகளையும் அவருடைய பேச்சுவார்த்தைகளையும் மூன்றாவது நபரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதும் கூட அமானிதத்துக்கு இழைக்கப்படுகின்ற துரோகமாகத்தான் கருதப்படுகிறது. இன்னமின் அவ்வமில் அமானத்தி அந்தல்லாஹ் யௌமல் கியாமா, மறுமை நாளை பொறுத்தவரையில் மிக பயங்கரமான ஒரு அமானிதத்துக்கு விரோதமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. மறுமை நாளை பொறுத்தவரையில் ஒரு அமானிதத்துக்கு மிகவும் விரோதமான ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அது என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு மிகவும் நெருக்கமாக பழகுகிறான், அதாவது அவர்கள் இரண்டு பேரும் தாம்பத்திய உறவிலே ஈடுபடுகிறார்கள், மிகவும் இறுக்கமான முறையில் அவர்கள் பழகி கொள்கிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அதாவது இரண்டு பேரும் இரண்டு பேர் அல்ல ஒருவர் என்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்க, இதற்கு பிறகு இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மிகவும் அந்தரங்கமானதாக இருக்கு. உண்மையில் அதனை யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது அதனை யாராவது ஒருவர் வெளியே பரப்பி விடுவாராக இருந்தால் அதனை விடவும் அமானிதத்திற்கு விரோதமான ஒரு விஷயம் இருக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பாருங்கள், மஜ்லிஸுகளிலே பேசப்படுகின்ற தகவல்களும் அமானிதம், கணவன் மனைவிக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளும் உறவுகளும் கூட அமானிதம், ஒரு நாட்டுக்குள் இடம்பெறுகின்ற தகவல்களும் கூட அமானிதம். அந்த தகவல்களை அந்த நாட்டுக்கு விசுவாசமாகத்தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர, அந்த நாட்டுக்கு விரோதமாக அந்த நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவது என்பது மிகப்பெரிய துரோகமாகத்தான் இங்கு கணிக்கப்படுகிறது. எனவே இப்படியாக துரோகங்கள் பல வகைப்படும். இதனை இன்னும் சற்று எமது நடைமுறை உதாரணத்தோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக நாங்கள் ஒரு பஸ்ஸிலே ஏறி உட்கார்ந்திருக்கிறோம், ஒரு பொது போக்குவரத்து சாதனம், இந்த நேரத்திலே அந்த பஸ்ஸை ஒரு சாரதி ஓட்டி கொண்டு செல்கிறார் என்றால் உண்மையில் அங்கிருக்கின்ற பிரயாணிகள் எல்லோரும் அவரை ஒரு அமீனாகத்தான் பார்க்கிறார்கள், நம்பிக்கை நாணயமானவராக பார்க்கிறார்கள். அவர்கள் ஏறி அமர்ந்தவுடன் அவர்கள் தங்களுடைய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், தங்களை உரிய இடத்திற்கு கொண்டு போய் அந்த டிரைவர் சேர்ப்பார், எந்த விதமான முடிந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்களை அவர் தவிர்ப்பார், அவசரமாக போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார், பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையில் தான் அந்த பஸ் வண்டியிலே அவர்கள் ஏறுகிறார்கள். இப்போது பாருங்கள், இந்த நம்பிக்கையை இந்த பஸ் சாரதி காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அவரைத்தான் நம்பி ஏறி இருக்கிறார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த தான் எடுத்திருக்கின்ற பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுதோ அந்த நேரத்தில் நம்பிக்கையினம் அவநம்பிக்கை ஏற்படுகிறது. யாரும் பஸ்ஸில் ஏற மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா சாரதிகளும் மிக மோசமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அங்கு யார்தான் போக போகிறார்கள்? உதாரணமாக ஒரு காரியாலயத்திலே பெண்கள் பலரும் வந்து வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கிருக்கின்ற மேல் அதிகாரி அந்த பெண்களோடு மிகவும் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்வார்கள் என்று நம்பித்தான் அந்த பெண்களுடைய கணவன்மாரும் அந்த பெண்களுடைய தகப்பன்மாரும் உறவினர்களும் அந்த காரியாலயத்திலே சென்று பணியாற்றுவதற்கு அந்த பெண்களை அனுமதிக்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஒரு பாடசாலையிலே ஒரு அதிபர் இருக்கிறார், அவருக்கு கீழால் பல ஆசிரியைகள் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஒழுக்க விஷயமாக அவருடைய பண்பாடு விஷயமாக அந்த அதிபர் மிகவும் கவனமாக ஒழுக்கமாக நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் கொண்டு வந்து விடுகிறார்கள். இல்லாவிட்டால் அங்கு பாதுகாப்பில்லை, ஒழுக்கத்துக்கு கற்புக்கு பாதுகாப்பில்லை என்ற சூழ்நிலை உருவாகமாக இருந்தால் அங்கு சென்று அவர்களை விடமாட்டார்கள். எனவே அப்படியான சூழலில் அந்த அதிபருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தானும் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்கின்ற அதே நேரத்தில் தனக்கு கீழால் இருக்கின்ற ஆசிரியர்களையும் இந்த பெண் ஆசிரியைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் கட்டுக்கோப்பான ஒரு ஒழுங்கில் வைத்துக் கொள்வது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. பாருங்கள், இங்கு ஒரு சாரதி பொறுப்புதாரியாக மாறுகிறார், அமீனாக கருதப்படுகிறார், அமானத்துள்ளவராக இருக்கிறார். அதே நேரம் ஒரு அதிபர் அமானதம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஒரு வழக்கறிஞருக்கு முன்னால் சென்று ஒரு ஒரு பிரச்சனையோடு இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய பிரச்சனையை முறைப்படுகின்ற பொழுது தன்னுடைய பிரச்சனையை எதனையும் ஒளிவு மறைவாக செய்ய மாட்டார், அப்படியே கொட்டி விடுவார் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும். அந்த நேரத்திலே மிக கவனமாக அந்த வழக்கறிஞர் செவிமடுப்பதோடு நியாயமான ஒரு கட்டணத்தை தான் அவர்களிடத்திலிருந்து அவர் அறவாக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹுத்தால அவருக்கு கொடுத்திருக்கின்ற புத்தி, அவருக்கு கொடுத்திருக்கின்ற சட்ட அறிவு, அவருக்கு கொடுத்திருக்கின்ற விவாதிக்கின்ற திறன் என்பவற்றை அந்த சட்ட அறிஞர் அதாவது அந்த நீதிபதி துஷ்பிரயோகம் செய்வதாக கருதப்படுவார். இதுதான் துரோகம் என்பதற்கான வரைவிலக்கணங்களாக காணப்படுகின்றன. ஒரு ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை கொண்டு வந்து ஒரு ஆணிடத்திலே திருமணம் செய்து வைக்கிறார் என்றால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என்னுடைய மகளை இவ்வளவு காலமாக நான் கற்போடு ஒழுக்கமாக கற்பித்து மிகவும் பாதுகாப்பாக வளர்த்த என்னுடைய மகளை நான் கரம் பிடிப்பதற்கு உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த அக்கது நடைபெறுகின்ற பொழுது, அந்த உடன்படிக்கை நடைபெறுகின்ற பொழுது அந்த தகப்பனும் அவருடைய தரப்பில் உள்ளவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உங்களை நம்பித்தான் ஒப்படைக்கிறோம், எனவே எனது மகளை நீங்கள் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வீர்கள், அவருக்கு தேவையான உணவை உடையை பாதுகாப்பை அன்பை இரக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உங்களிடத்திலே கொண்டு தருகிறோம் என்று அவர்கள் சொல்லித்தான் ஒப்படைக்கிறார். அதுக்குத்தான் அந்த திருமண ஒப்பந்தம் என்று நாங்கள் சொல்கிறோம். அது சாதாரணமான ஒரு ஒப்பந்தம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்களாகிய அவர்கள் ஆண்களாகிய உங்களிடமிருந்து திருமண பந்தத்தின் மூலமாக உறுதியான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறான். எனவே இப்போது இந்த தகப்பனுக்கு மனது நோகும் வகையில் இந்த கரம் பிடித்த மாப்பிள்ளை நடந்து கொள்வாராக இருந்தால், இந்த அந்த மகளை கரம் பிடித்த மாப்பிள்ளை நடந்து கொள்வாராக இருந்தால் அல்லது அடிப்பாராக இருந்தால் தொந்தரவு செய்வாராக இருந்தால் இந்த இந்த நம்பிக்கையினம் அங்கு ஏற்படுகிறது. எனவே உலக வாழ்க்கை என்பது நம்பிக்கையால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்புகிறான், அங்கு துரோகம் இடம்பெறுகின்ற பொழுது அங்கு சமூக வாழ்க்கை சீர்குலைந்து போய்விடும், அது ஒரு குலைவுற்றதாக மாறிவிடும். எனவேதான் இந்த நம்பிக்கை நாணயத்தை பற்றி இஸ்லாம் மிகவும் அதிகமாக பேசுகிறது. நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் பேசுகின்ற அனைத்தும் சரியானவை என்று தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நினைப்பதற்கு ஏற்றாற்போல் நான் என்னுடைய பேச்சுக்களை மிக கவனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத போது நான் ஒரு துரோகியாக மாறிவிடுவேன். உதாரணமாக நான் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், குர்ஆனுடைய வசனம் என்று சொல்லுகிறேன், ஹதீசுடைய வசனம் என்று சொல்கிறேன். நீங்கள் சில நேரங்களில் உங்களில் பலர் அந்த குர்ஆனுடைய வசனத்தை கண்டிருக்க மாட்டீர்கள், அந்த ஹதீஸை கண்டிருக்க மாட்டீர்கள். அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த குர்ஆனுடைய ஹதீசுடைய வசனங்களை உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நான் நம்பிக்கை நாணயமானவனாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலே நான் பிசகுதல் செய்தால் நூற்றுக்கு 100 வீதம் இல்லாவிட்டாலும் 7 மான வரைக்கும் நான் மிகவும் கவனமாக அதன் அவற்றை தேடி, ஒரு மௌதுவான ஹதீஸாக அது இருக்கக்கூடாது, அது ஒரு மிகவும் பிழையான ஒரு செய்தியாக இருக்கக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நம்பிக்கை விளக்கப்படுகின்ற பொழுது அங்கு வாழ்க்கை ஓடமாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் சில விஷயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான், இந்த துரோகம் செய்பவர்களுக்கு எப்படியான தண்டனையை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற விஷயத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். நீங்கள் ஹதீஸை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நக்கல கவுமுன் அல் அஹத இல்லா சல்லத்த அலைஹிம் அதுவகம், எந்த சமூகம் தாங்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைக்கு துரோகம் செய்யுமாக இருந்தால், உடன்படிக்கையை முறிக்குமாக இருந்தால், அவர்களுடைய எதிரிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று முஸ்லிம் சமூகம் இவ்வளவு தூரம் அடிமைப்பட்டதாக, கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையில், மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு மாறி இருப்பதற்கான பல காரணங்கள் இருக்கலாம். அதில் பிரதானமான காரணமாக நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கிறோம், நாம் ஏற்றிருக்கின்ற பொறுப்புகளை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை. எமது உலமாக்கள், எமது படித்தவர்கள், எமது வைத்தியர்கள், எமது பாடசாலைகளுடைய அதிபர்கள், எமது கல்வி அதிகாரிகள், எமது சமூகத்தில் இருக்கின்ற பொறுப்புதார்கள், இப்படி 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 யாரெல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை கையிலே வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கும் காலமெல்லாம் எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கும் இறுக்குதல்களுக்கும் அவர்கள் உட்படுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இது ஒரு தண்டனை. இரண்டாவது தண்டனை என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதா ஜமா அல்லாஹுல் அவ்வலீன வல் ஆஹிரீன் யௌமல் கியாமா யுருஃபு லிக்குல்லி காதிரின் லிவா ஃபகீல ஹாதிஹி கத்ரத்து ஃபுலான். ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறான். இப்போது அந்த பொறுப்பை அவன் சரியாக நிறைவேற்றாத நிலையில் அவன் மறுமை நாளுக்கு வருவானாக இருந்தால், அவனை அவ்வளவு கூடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவமானப்படுத்தி விடுவான், இழிவுபடுத்தி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு துரோகிக்கும் பின்னாலும் ஒரு கொடி உயர்த்தப்படும், மிக உயரமாக உயர்த்தப்படும். அது சொல்லப்படும், இது இந்த மனிதன் செய்த துரோகம் என்று சொல்லப்படும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்கள் தெரிவு செய்கின்ற பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தெரிவு செய்கிறார்கள். அந்த மனிதனுடைய கையிலே அந்த பிரதேசத்தினுடைய அதிகாரத்தை ஒப்படைக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர் இந்த மக்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்பது அவருடைய பெரிய ஆதங்கமாகவும் எதிர்பார்க்காகவும் இருக்கிறது. அவர் அந்த பணியை சரியாக செய்யாத போது, நாளை மறுமையிலே அவர் வருகின்ற பொழுது, அவர் விளையாட்டு அல்ல, அவர் கேலிக்கூத்து அல்ல, அது குரங்கின் கையில் கிடைத்த ஒரு பூமாலை அல்ல, அதனை ஒரு பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். மற்ற பலருக்கும் கிடைக்காத ஒரு அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நான் இதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இதனை பாவித்து என்னுடைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுடைய இன்னல்களை அகற்ற வேண்டும் என்ற அந்த கவலையோடு தான் அவர் இருக்க வேண்டுமே தவிர, அதனை பாவித்து மக்களை பிழியவும் மக்களுடைய சொத்துக்களை சுரண்டவும் லஞ்சம் எடுக்கவும் அவர் பயன்படுத்துவாராக இருந்தால், நிச்சயமாக நாளை மறுமையிலே அவரை கோடான கோடி அந்த மக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவமானப்படுத்தி விடுவான் என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸையும் நாங்கள் பார்ப்போம். மாமின் அபதின் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத நிலையில், தன்னிடத்திலே ஒப்படைத்தவர்களுக்கு துரோகம் செய்த நிலையில் ஒருவன் நாளை மறுமையிலே வருவானாக இருந்தால், அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும், சுவர்க்கத்தை அவன் நினைத்து பார்க்கவும் முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மிகவும் எமது அவதானத்துக்கு உட்பட வேண்டிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நமது காலத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்புகளை கொடுப்பதில்லை, எல்லோரையும் உயர்ந்த அந்தஸ்துகளில் வைப்பதில்லை, எல்லோருக்கும் பட்டங்களையும் பதவிகளையும் கொடுப்பதில்லை. ஆனால் பட்டங்களும் பதவிகளும் அந்தஸ்துகளும் பொறுப்புகளும் அனைத்தும் அமானிதங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மக்கள் ஒரு பள்ளி வாயிலினுடைய டிரஸ்டியை தெரிவு செய்கின்ற பொழுது, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய மார்க்க அறிவை அந்த டிரஸ்டிமார் கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளை இல்லாமலுக்கு முயற்சிப்பார்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வறுமையை போக்குவதற்கு தங்களாலான முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள், அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு மார்க்கத்தின் அறிவை மிக தெளிவாகவும் அழகாகவும் எத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகளை முழுக்க முழுக்க செய்வார்கள் என்றெல்லாம் பல எதிர்பார்க்கைகளோடு தான் அந்த பள்ளிவாயின் டிரஸ்டியை நியமிக்கிறார்கள். இந்த டிரஸ்டி, உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், தன்னுடைய பதவியை ஒரு மற்றவர்களை பிழிவதற்கும் அல்லது அந்த பள்ளிவாயினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் அல்லது தான் ஒரு டிரஸ்டி என்று மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அந்த பதவியை அவர் வகித்தார், அவருக்குரிய தண்டனை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா, அவர் மீது அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஹராமாக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பள்ளிவாயிலினுடைய டிரஸ்டியாக இருக்கலாம், ஒரு பாடசாலையினுடைய அதிபராக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருக்கலாம், ஒரு ஒரு சின்ன பெரிய பதவியை வகிப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த இடங்களையும் அந்தஸ்துக்களையும் ஒரு பெரிய பாரமாக கருதி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அவர்கள் தூங்க செல்லுகின்ற பொழுது நான் சுமந்திருந்திருக்கின்ற இந்த பொறுப்பை சரியாக இன்று நிறைவேற்றினேனா என்பதனை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு ஹதீஸையும் இந்த இடத்திலே சொல்லி காட்ட வேண்டும். முஸ்னத் அஹமதிலே அந்த ரிவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயஅதி அலன்னாசி சனவாத்துன் ஹத்தாஅத்துன், மக்களுக்கு மிகவும் ஏமாற்றம் தரக்கூடிய சில வருடங்கள் எதிர்காலத்திலே வர இருக்கின்றன. யுசத்தகு ஃபீஹில் காதி, பொய்யன் அதிலே உண்மையாளனாக காட்டப்படுவான். யுகத்தபு ஃபீஹ ஸாதிக், உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான். வயுத்தமனு ஃபீஹில் காஹின், ஏமாற்றுக்காரன் அதிலே நம்பப்படுவான். நம்பிக்கை நாணயமானவன் அங்கு ஏமாற்றுவான். அங்கு இருக்கின்ற ருவைபலாக்களில் ஒரு பேச்சாளர்களாக மாறுவார்கள், சமூகத்தின் சார்பாக பேசக்கூடியவர்களாக முக்கியஸ்தர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ருவைபலாக்கள் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அத்தாஃபிஹு ஃபி அம்ரில் ஆம்மா, பொதுமக்களுடைய விடயமாக மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அந்த பொதுமக்களை கவனிக்காதவர்கள், தகுதியில்லாத நிலையில் அந்த பொதுமக்களுடைய விவகாரங்களை கையாளக்கூடியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குனுடைய அடையாளங்கள், நயவஞ்சகனுடைய அடையாளங்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவன் பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான், அவன் உடன்படிக்கையை செய்தால் அந்த உடன்படிக்கையை பேண மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அளவு தூரம் இந்த விடயமாக நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இபுனு லுதைபா எனப்படக்கூடிய ஒருவரை சதக்காக்களை சேகரிப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் அவர் சதக்காக்களை எல்லாம் சேகரித்து விட்டு திரும்பவும் வந்துவிட்டு ஒரு தொகை சதக்காக்களை காட்டி, ஒரு தொகை பணத்தை காட்டி, இது உங்களுக்குரியது, வகாத உகுதிய இல்லையே, இது என்னிடத்திலே அதாவது ஹதியாவாக அன்பளிப்பாக தரப்பட்டது என்று அவர்கள் ஒரு தொகை பணத்தை காட்டி சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பின்வருமாறு சொல்கிறார்கள், ஃபமா பாலு கௌமின் அல் ஆமில், உங்களிடத்திலே ஒரு அதிகாரியை நான் நியமித்திருக்கிறேன், அந்த அதிகாரி இப்படி வந்து சொல்லுகிறார், அவர் தன்னுடைய சகப்பனுடைய வீட்டிலே இருந்திருந்தால் இப்படியெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்குமா என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு அதிகாரியை பொறுத்தவரையில் தனக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம்தான் அவர் அனுபவிக்க முடியும். தனக்கு லஞ்சமாக கிடைத்ததை அவர் ஒரு நெருப்பாக பார்க்க வேண்டும், ஹராமாக பார்க்க வேண்டும். தனக்கு தன்னுடைய அந்தஸ்தில் தான் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது மக்கள் அவர் மீது கொண்ட அபிமானத்தின் ஊடாக அவருக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளை கூட அவர் அனுபவிக்க முடியாது என்பதனைத்தான் இது காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த முறையிலே சம்பாதித்து பொருள் திரட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே பொது சொத்திலே திருடல் செய்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். நாளை மறுமையிலே அப்படிப்பட்டவர்கள் பொது சொத்தை இவ்வாறெல்லாம் அனுபவித்தால், அது பொது சொத்து ஒரு ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு வேறொன்றாக இருக்கலாம், இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் நாளை மறுமையிலே வருவார்களாக இருந்தால் அவர்கள் அவற்றையெல்லாம் தூக்கி கொண்டுதான் வருவார்கள். அவை சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், மாடு சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், ஆடு சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், ஒட்டகை சத்தமிட்டுக் கொண்டிருக்கும். எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் மக்களுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த விடயமாக நாங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், காபு பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படியான மிகவும் இக்கட்டான கட்டத்திலும் கூட தன்னுடைய நாட்டை தாரை வார்ப்பவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தால் போக முடியாத நிலையில் இருந்தார்கள். எனவே சுமாராக 2 மாதங்கள் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்நிய நாட்டு அரசன், முஸ்லிம் அல்லாத அரசன் கஸ்ஸான் நாட்டு அரசன் அவர்களுக்கு தூது அனுப்புகிறார். சொல்லுகிறார், உங்களுடைய தோழர் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த மதீனாவிலே இழிவுபட்ட நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் சகல விதமான கவனிப்புகளையும் தருவோம் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக அத்தகைய பண ரீதியான அல்லது செல்வாக்கு ரீதியான அழுத்தங்களுக்கு உட்படாமல் அவர்கள் அதனை அந்த கடிதத்தை அப்படியே எடுத்து கிழித்து தன்னுடைய அடுப்புக்குள் போட்டு விடுகிறார். இதுவும் எனக்கு அல்லாஹு தஆலா தந்த ஒரு சோதனை தான் என்று சொல்லிவிடுகிறார். எனவேதான் இப்ப காபூன் மாலிக் போன்ற உயர்ந்த மனிதர்களுடைய பண்பாடுகளை கொண்டவர்களுடைய உலகத்தை தான் நாங்கள் இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் வாழக்கூடிய நாடு ஒரு முஸ்லிம் அல்லாத நாடாக இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்திருப்பதனால் தான் நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகளாக இருப்பதற்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை அனுபவிப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு துரோகம் செய்பவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக அது இஸ்லாத்தின் அனுமதியை கூட பெற்றுத்தர மாட்டாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹுதைபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தகப்பனும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வருவதற்கு தயாராகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை குறைசி காபிர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். நிறுத்தி சொல்லுகிறார்கள், நீங்கள் இப்போது மதீனாவுக்கு போக இருக்கிறீர்கள், எனவே உங்களை போக விட மாட்டோம். நீங்கள் சென்றால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடுவீர்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம். எனவே நீங்கள் போவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள், இல்லை நாங்கள் போகிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி தருகிறோம், நாங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக போராட மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்து விட்டு தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா வருகிறார்கள். வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு தான் வருகிறார்கள். இப்போது மதீனாவுக்கு இவர்கள் இரண்டு பேரும் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இது பற்றி சொல்லுகிறார்கள், நீங்கள் பத்ர் யுத்தத்துக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், உங்களோடு யுத்தத்துக்கு வருவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம், ஆனால் இந்த குரேஷியர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நாங்கள் இப்போது ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறோமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஃபீபி வஅதுஹிம் வ நதவக்கல் அலல்லாஹ், நாங்கள் அல்லாஹு தாலாவிலே தவக்குள் வைப்போம், அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நாங்கள் பேணுவோம் என்று சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் இஸ்லாத்துக்கு விரோதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அதனை பேணத்தான் வேண்டும் என்ற வகையிலே ஹுதைபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தகப்பனும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கான அனுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதிலிருந்து இஸ்லாம் எவ்வளவு தூரம் இந்த உடன்படிக்கைகளை பேணுவதற்கு மிக கவனமாக இருந்து வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்வின் மிகவும் நெருக்கமான ஒரு பண்பாக இருப்பதுதான் நம்பிக்கை நாணயம். அவனுடைய உடல் உறுப்புகளை அல்லாஹு தாலா விரும்புகின்ற முறையில் அவன் பயன்படுத்துவதும் நம்பிக்கை நாணயம் தான். அல்லாஹு தாலா அவன் மீது கடமையாக்கிய இபாதத்துக்களை கடமைகளை உரிய நேரத்தில் மிகவும் கவனமாக கன கச்சிதமாக நிறைவேற்றுவதும் ஒரு அமானிதம் தான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தனக்கு கீழால் தன்னை எதிர்பார்த்து இருக்கின்ற தன்னுடைய தாய் பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தாய் தகப்பன் மற்றும் உண்டான தான் செலவு செய்வதற்கு வேண்டியவர்களுக்கு உரிய ஹக்குகளை கொடுப்பதும் அமானிதம் தான். அதே போன்று தான் சுமந்திருக்கின்ற தான் செய்கின்ற தொழில், தான் சுமந்திருக்கின்ற சமூக பொறுப்புகள் இவற்றையும் சீராகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றுவதும் ஒரு அமானிதம் தான். எனவே இந்த அனைத்துக்குமான ஒரு பொதுவான பெயராகத்தான் அமானிதமாக இருக்கிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவது நீங்கள் சுமந்திருக்கின்ற பொறுப்புகளை அந்த பொறுப்புகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே எமது பண்பு, எமது பொறுப்பு, நாம் சுமந்திருக்கின்ற அந்த அமானிதங்களை கன கச்சிதமாக நிறைவேற்றுவது. அப்படி நிறைவேற்றுவோமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கூலியை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்திலே மூமின்களுடைய பண்புகளை பற்றி ஞாபகப்படுத்திய அந்த குர்ஆன் வசனத்தை இறுதியாக நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவூன், அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் செய்திருக்கின்ற, அவர்கள் சுமந்திருக்கின்ற அமானிதங்களையும் அவர்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளையும் அவர்கள் மிக கவனமாக பேணிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் நாம் சிறிய பெரிய விடயங்கள் அனைத்திலும் இந்த நம்பிக்கை நாணயத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை நாணயத்தை நாங்கள் பேணாத நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவோமாக இருந்தால் மறுமை நாளிலே நாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை இந்த இடத்திலே கடைசியாக நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். சூரத்து நஹ்லிலே அல்லாஹு தஆலா இந்த துரோகம் செய்கின்ற உடன்படிக்கைகளை மீறுகின்றவர்களை பற்றி சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அப்படி செய்வீர்களாக இருந்தால், அதாவது துரோகம் செய்வீர்களாக இருந்தால், உடன்படிக்கைகளை நீங்கள் பேணாமல் விட்டு விடுவீர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை விட்டு மக்களை தடுத்த குற்றத்துக்கு ஆளாகுவீர்கள் என்று சொல்லுகிறான். முஸ்லீம்கள் மூமீன்கள் என்பவர்கள் நம்பிக்கை நாணயமானவர்கள், கொடுக்கல் வாங்கலிலே நம்பிக்கை நாணயமானவர்கள், குடும்ப வாழ்க்கையிலே நம்பிக்கையானவர்கள், அரசியல் வாழ்க்கையிலே நம்பிக்கையானவர்கள். எனவே இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக அவர்கள் இல்லாமல் இருந்தால் அது இஸ்லாத்துக்கு கெட்ட பெயரை தேடித்தரும். எனவே இஸ்லாத்துக்கு கெட்ட பெயரை தேடித்தந்த அந்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த இடத்திலே தெளிவாகவே சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சிறுபான்மை நாட்டிலே வாழ்கிறோம், எங்களை இந்த சமூகம் ஏனைய சமூகங்கள் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால், எங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருடைய உள்ளத்தில் வர வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய இஸ்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக வேண்டுமாக இருந்தால், முதல் முதலிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான பண்புதான் இந்த நம்பிக்கை நாணயம். நாங்கள் கொடுக்கின்ற செக்கை நாங்கள் ரிட்டர்னுக்கு உட்பட்ட செக்காக மாற்றிவிடக் கூடாது. நாங்கள் வியாபாரத்திலே ஒரு பொருளை விற்கின்ற பொழுது அதிலே இருக்கின்ற குறைபாடுகளை மிக தெளிவாக சொல்லித்தான் விற்க வேண்டும். நாங்கள் ஒரு மனிதனிடமிருந்து கடனை எடுத்திருந்தால் நாங்கள் இந்த காலப்பிரிவில் தருவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அதனை உரிய காலத்தில் ஒப்படைத்தே ஆக வேண்டும். அப்படி ஒப்படைக்க முடியாத ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அந்த மனிதனிடத்திலே சென்று நியாயமான முறையிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒளிந்து மறைந்து கொண்டு அந்த மனிதனுக்கு கள்ளக்களவாக நாங்கள் வாழுவது என்பது அந்த மனிதனுக்கு செய்கின்ற துரோகமாக இருக்கும். எனவே எல்லாவற்றுக்கும் முன்பதாக அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் மனிதர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், இந்த நம்பிக்கை நாணயம் என்ற பண்பை எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தாலா அதற்குரிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வல்ல அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயமானவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தவர்களில் எம்மையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றோம். அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.